முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக பெருங்கடல் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இயக்குனர், புவி அறிவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் திரு ஆர் எஸ் குமார் அவர்கள் பெருங்கடல் காப்போம் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, நம்ம ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி இந்த உலக பெருங்கடல் தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தினத்துல புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க ஐயா.
வணக்கம் நேயர்களுக்கு. என்னுடைய பெயர் ப்ரொஃபசர் ஆர் எஸ் குமார். நான் இங்க வந்து புவி அறிவியல் துறையில பேராசிரியராக துறை தலைவராக பணிபுரிகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புவி அறிவியல் அப்படிங்கும் பொழுது பூமியை குறித்தும் பூமி சுற்றுச்சூழல் மற்றும் கடல் இந்த காரியங்களை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம். எங்களுடைய மாணவர்கள் அதை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜியாலஜி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எர்த் சயின்ஸ்னு இருக்குது. இதில் ரெண்டு வகையான கோர்ஸ் நாங்கள் நடத்துகிறோம். பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு 5 ஆண்டு எம்எஸ்சி டிகிரி நாங்கள் வழங்குகிறோம். அதே போல பிஎஸ்சி முடித்து வருகிற மாணவர்களுக்கு 2 ஆண்டுகள் எம்எஸ்சி டிகிரி வழங்குகிறோம்.
ஐயா, இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாசம் 8ஆம் தேதிய உலக பெருங்கடல்கள் தினமா கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த உலக பெருங்கடல் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தினத்தை நம்ம எப்போது முதல் கடைபிடிச்சிட்டு வர்றோம்? இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவாங்க ஐயா இருக்கு?
அதாவது உலக பெருங்கடல் தினம்னு கடைபிடிப்பது எப்பயுமே ஒரு தினத்தை குறித்து நாம் கடைபிடிக்கிறோம்னா அது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஆரம்ப நாட்கள், அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பெருங்கடல் மூலமா நமக்கு வருகிற பேரிடர்கள் வந்து காணப்பட்டது. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்க காவேரி பூம்பட்டினம் சொல்கிற பூம்புகார் இன்று வந்து அது இல்லை. நம்ம பார்க்குற பூம்புகார் வந்து இது பூம்புகார் இல்லை. அன்று வந்து பூம்புகார் கடலுக்கு உள்ளே காணப்பட்டது. அப்போது இந்த சீற்றங்கள் கடல் உள்ளே வருவதும் கடல் வெளில போவதும் இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான புற ப்ராசஸ். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இந்த செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சுய லாபம், சுய நன்மை அல்லது அப்படி ஒரு செல்ஃபிஷ் மோட்டோவால் அவன் செய்கிற பல காரியங்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதனால வந்து கடல்ல வந்து பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. முக்கியமா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், உலகம் முழுவதுமாய் வருகிற உருவாக்கப்படுகிற பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்திட்டு கடைசியில் எங்க போய் சேருதுன்னா கடலுக்கு போய் சேருது. கடலுக்கு போய் சேரும் பொழுது அங்க இருக்கிற உயிரினங்கள் அதை வந்து சாப்பிட்டுட்டு அது அவங்களுக்கு பல மாற்றங்களை உருவாக்கி பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கிற அந்த கடல் வாழ் ஜந்துக்களுக்கு இடர்பாடுகளாக ஏற்பட்டு அது நிறைய மரணம் ஏற்படுகிறது நம்ம பார்க்கலாம்.
ஐயா, இப்ப நம்ம பரவலா எல்லா புவியியல் அறிஞர்களும் பொதுவா காணப்படக்கூடிய ஒரு கருத்து, ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு பகுதியை அந்த பகுதியில தான் அந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த காலநிலை மாற்றத்தினுடைய காலகட்டத்துல பெருங்கடல்கள்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்படுது? இந்த காலநிலை மாற்றத்துக்கும் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கும் என்னங்க ஐயா தொடர்பு? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பாக. அதாவது நம்மளுடைய பூமி என்பது ஒரு டைனாமிக் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பூமியில கண்டங்கள் காணப்படுகிறது, அதே போல பெருங்கடல்கள் காணப்படுகிறது. அப்போ இந்த காணப்படுகிற இந்த கடல் ஒரு காலத்துல கடல் இல்லை. காணப்படுகிற பூமி ஒரு காலத்துல அது பூமி கிடையாது, கடலா இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனோம்னாக்க நம்மளுடைய இமயமலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அது வந்து சீ ஆஃப் டெட்டிஸ்னு ஒரு கடல் இருந்தது அங்க. அப்போ இந்தியா வந்து அண்டார்டிகாவோடும் ஆப்பிரிக்காவோடும் ஆஸ்திரேலியாவோடும் அது ஒருங்கிணைந்த ஒரு கண்டமாக காணப்பட்டது. பின்னாட்கள்ல இது பிளவுபட்டு இந்தியா கண்டம் வந்து வடக்கு நோக்கி சென்றது. அப்போ அங்க இருக்க யுரேஷியா அந்த பிளேட்டோடு இது மோதிட்டு மோதுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது வந்து சி ஆஃப் டெட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த சி ஆஃப் டெட்டிஸ் தான் இன்று பெரிய இமயமலையாக காணப்படுகிறது. மலை வளர்கிறது, இமயமலை வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இமயமலை வளர்ந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம்னாக்க, இந்த மோதல் இந்திய அந்த தட்டு யுரேஷியா தட்டோடு மோதி கொண்டிருக்கிறபடினால அந்த கடல் வந்து என்ன ஆகுதுன்னா மேல மேல போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிற ப்ராசஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தலைமட்டம் கீழே இருக்கும், அந்த சைனா அந்த பக்கம் யுரேஷியாவில் இருக்கிற அந்த பிளேட் வந்து மேலே இருக்கும், தரைமட்டம் வந்து மேலே இருக்கும். இந்த நாட்கள் கூட நீங்க பார்க்கலாம் அந்த டோபோகிராஃபின்னு சொல்லுவோம். அப்போ இந்தியாவுடைய அந்த டென்சிட்டி ஆஃப் பிளேட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும், யுரேஷியாவோடது வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்தியா பிளேட் வந்து அந்த யுரேஷியா பிளேட்டுக்கு கீழே போகுதுங்க. அப்போ அங்கே இருந்த கடல்கள்லாம் ஒரு அப்பளமாக நொறுங்கி ஒரு கடல் மேலே வந்து ஒரு மலையாக மாறிவிடுது, அதை ஃபோல்டட் மவுண்டன் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இமயமலை அங்கேருந்து ஆரம்பித்து இதை மோதி அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற நம்ம ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கீங்களா, நாகாலாண்ட் அந்த பகுதிகளில் இருந்து கீழே அந்தமான் நிக்கோபார் வரை இந்த மோதி கொண்டே அது போய்கிட்டு இருக்கு, கீழே போய்கிட்டு இருக்கு அந்த பிளேட்ஸ். ஸோ ஒன்ஸு வந்து பூமியாக இருந்த இடம் வந்து கடலாக மாறுவதும், கடலா இருந்த இடம் பூமியா மாறுவதும் இது ஒரு ப்ராசஸ், பூமியோடைய ஒரு ப்ராசஸ். இதுல என்ன ஒரு மாற்றங்கள், கால மாற்றங்கள் அல்லது நீங்க சொல்லுகிற அந்த மாற்றங்கள் வந்து ஒரு இயற்கையாகவே உருவாகி கொண்டு இருக்கிறது தான். ஆனா இந்த நாட்கள்ல மனுஷனுடைய நம் மனிதர்களுடைய இன்டர்வென்ஷன், அதாவது அவங்களுடைய ஈடுபாடாலையோ அல்லது வளர்ச்சிங்கிற காரியத்தில் நம்ம உருவாக்குகிற பொல்யூஷனாலேயோ என்ன ஆகுதுனாக்க, ஐஸ் அதாவது கிளேஷியர்ஸாக இருக்கிற இந்த ஐஸ் அந்த பனிப்பாறைகள் இருக்கிற இடம் உருகி அது வந்து கடலுக்கு வர்றதுனால கடல் மட்டங்கள் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அது உயர்கிறது. அப்படி உயர்றதுனால என்ன ஆகுதுனாக்க, எங்கெங்கெல்லாம் கடற்கரைகள் இருக்குதோ அங்கே வந்து கடல் மட்டம் நீர் மட்டம் உள்ளே வருகிறது. சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நிலங்கள் மேலே ஏறுவதனால நீர்மட்டம் வெளியில போகுது. இப்ப பாண்டிச்சேரியிலேயே நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க ஒரு சமயத்துல வந்து பீச், அழகான பீச் காணப்பட்டது. நம்ம சுனாமிக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க கடல் மட்டம் வந்து மேல வந்து போச்சு, மேல மேல நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து அந்த கடல் அலை மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பீச் ஓரமா இருக்க பாத்தீங்கன்னா நம்ம கற்கள் பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த அரிப்புகளை வந்து தடுப்பதற்காக அதை போட்டு வச்சிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும், இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும். அதை குறைப்பதற்கு நம்ம மனிதர்களுடைய மேன்கைண்டுடைய ஈடுபாடு அல்லது நம்முடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இதை வந்து நாம் குறைக்க வேண்டும். முக்கியமாக கார்பன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுகிற நாம் செயல்படுகிற செயலால் உருவாக்கப்படுகிற கார்பன் டை ஆக்சைடு இதை நாம் குறைக்க வேண்டும். அது குறைப்பதற்கு ஒரே வழி என்னன்னாக்க அதிகமாக நம்ம வந்து பிளான்ட்ஸ் நட வேண்டும், மரங்களை நாம் நட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 மரக்கன்றுகளாவது நடுவேன். அப்படி நட்டு வளர்த்தாங்கனாக்க நம்மளுடைய நாட்டை நம்முடைய அந்த பூமியை நம்மளால காப்பாற்ற முடியும், நம்முடைய அந்த கடல் பகுதிகளையும் நாம் காப்பாற்ற முடியும்.
ஐயா, நீங்க சொன்னது போல இன்றைய நம்முடைய இந்த காலநிலை மாற்றத்தினுடைய காலத்தினால புவி வெப்பமடையுது, வெப்பமடைகிறதுனால பனிப்பாறைகள் உருகுது, பனிப்பாறைகள் உருகுறதுனால கடல் மட்டம் உயருது. இந்த 3 அமைப்பையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. ஏன் புவி வெப்பமயமாகுது, அந்த வெப்பமயமாகறதுனால பனிப்பாறைகள் எப்படி உருகுது, பனிப்பாறைகள் உருகிறதுனால கடல் மட்டத்தினுடைய நீரோட்டம் எப்படி உயருது, இதை கொஞ்சம் பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது பூமி வெப்பமாகிறது என்பதை நம்ம வந்து மறுதளிக்க முடியாத ஒரு உண்மை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன், இயற்கையான ஒரு சுற்றுச்சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இப்பொழுது எங்க பார்த்தாலும் நமக்கு வந்து ஏசி தேவைப்படுகிறது. ஏசியை நம்ம அதிகமாக பயன்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஏசி பஸ் ஏசி ட்ரெயின், வீட்லயும் நம்ம ஏசி தான் வச்சிருக்கிறோம், இயற்கையாக வாழ்வதே நம்ம இல்லை. அதே போல எலக்ட்ரிசிட்டி நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப எலக்ட்ரிசிட்டியை உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்க நிலக்கரியை எடுத்து எரிக்கிறோம். அந்த நிலக்கரியை எரிக்கிறதுனால நம்ம எனர்ஜி உருவாக்கி கரண்ட் உருவாக்கி நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது எல்லாத்துடைய விளைவு என்னன்னாக்க கார்பன் ரொம்ப அதிகமாக எமிட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு. அப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆக ஆக நம்முடைய பூமியில் இருக்கிற ஆக்சிஜன் தன்மை குறைந்து போகிறது. அது மாத்திரம் இல்ல, மேல இருக்கிற ஓசோன் லேயர், அதுதான் நம்ம ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், நம்ம பூமியை வந்து பாதுகாக்கிற, அதாவது சூரியத்திலிருந்து வருகிற யூவி லைட்டை வந்து பாதுகாக்கிற ஒரு லேயர். அந்த லேயர் வந்து ஓட்டை விழுகிறபடினால உள்ள வந்து யூவி அதிகமாக வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமாக வந்து நம்முடைய பூமியை வந்து வெப்பம் அதிகமாக காணப்படுகிறது. அப்படி அதிகமாக ஆகிற பட்சத்தில் என்ன ஆகும்னாக்க எங்கெங்கெல்லாம் ஐஸ் கிளேஷியர்ஸ் இருக்குதோ அந்த கிளேஷியர்ஸ் எல்லாம் உருக ஆரம்பிக்கும். அப்படி அது உருக ஆரம்பிக்கிறதுனால தண்ணீர் அதிகமாக வரும். அங்கே இருக்கிற தண்ணீர் அதிகமாக வர்றதுனால கடல்ல வந்து எல்லா நீரும் போயிட்டு சேரும். அப்போ சேர்றபடினால என்ன ஆகும்னாக்க ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு தன்மை உருவாக்கப்படும். பேலன்ஸ் இல்லாதபடி படுறதுனால லோக்கல் என்வாயன்மெண்ட், அதாவது கிளைமேட், வெதர் அப்படிங்கிறது மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சின்ன மாற்றம் அப்படியே பூமியில இருக்கிற எல்லா இடத்துக்கும் எல்லா கண்டங்களுக்கும் அந்த மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் ஒரு சின்ன 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 இதெல்லாம் சேர்ந்து என்டையர் முழு உலகத்திலையும் இந்த ஒரு பாதிப்பை நம்மளால பார்க்க முடியும். நாம் இப்பவே நம்ம தமிழ்நாட்டையே நம்ம எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல இருந்து இல்லாத அளவுக்கு வறட்சி. அந்த மழை காலத்துல மழை வருவதில்லை, கோடை காலத்துல வர வேண்டிய மழை வர்றதில்லை. அந்த மாதிரி வந்தாலும் மழை வந்தாலும் அதி அதிகமான கனமழை. அப்ப அதிகமான கனமழை வர்றதுனால என்ன ஆகுது, அங்க இருக்கிற மண்ணுகள்லாம் அரிச்சுக்கிட்டு போகுது. ஸோ இப்படி பல மாற்றங்கள், ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று பல மாற்றங்கள் உருவாகி கொண்டே இருக்கு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுதுன்னாக்க பின்னாடியே வர்ற கார் ஒன்னோட ஒன்று மோதி கொண்டிருக்கிறபடியே, அதே போல ஒரு சின்ன மாற்றத்தினால பூமியில் இருக்கிற சுற்றுச்சூழல்ல இருந்து எல்லாமே ஒரே சமயத்தில் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டே போகும். அதுதான் இந்த பூமி வார்மிங், குளோபல் வார்மிங்னு சொல்ற இந்த காரியத்தினால உருவாக்கப்படுற ஒரு பிரச்சனை.
ஐயா, இப்ப நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பருவ காலங்களையும் நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. குளிர்காலம், முன் பனிக்காலம், பெண் பனிக்காலம், கார்காலம், மழைக்காலம் அப்படின்னு நம்ம பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பருவ காலங்களுடைய அடிப்படையில நமக்கு மழை பெய்யுது, அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வேளாண்மையை செய்யறோம், பல்வேறு பணிகளை செய்யறோம். அந்த வகையில நம்ம இப்ப கடல்கள் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த காலநிலை மாற்றம் வந்துருச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய பணிகளுடைய அடிப்படையில தான் நம்ம பிரிச்சிருக்கோம். இப்ப கடல்ல வாழக்கூடிய பல்வேறு விலங்குகள் இருக்கு. இந்த காலநிலை மாற்றத்தினாலையும் பல்வேறு சூழல் மாற்றத்தினாலையும் கடல் வாழ் உயிரினங்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது, அதை பத்தின தகவல்களை கொஞ்சம் பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா சொல்றேங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காலங்களை வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து அருமையாக பிரித்து வைத்து வாழ்ந்தார்கள். இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா அனுபவித்தார்கள், இயற்கையை நன்றாக அனுபவித்தார்கள். அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா இந்த காலகட்டத்துல பாருங்க, ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு இப்ப ஆயில் கொண்டு வரணும், குரூட் ஆயில் இருக்கு, பெட்ரோலியம் ஆயில் இருக்கு, கொண்டு வரணும்னாக்க கப்பல் மூலமாக தான் நாம் கொண்டு வருகிறோம். அப்படி கப்பல் மூலமாக நம்ம வர்றதுனால போறதுனால கடல்ல சில சமயத்துல சில கப்பல்கள் வந்து பழுதடைந்து அதுல இருக்கிற ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகும். அப்படி டன் கணக்குல இந்த குரூட் ஆயில், பெட்ரோலியம் ஆயில் லீக் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த கடல்ல வாழ்கிற மிருகங்களுக்கு அது பெரிய பாதிப்பு, அங்க இருக்கிற உயிரினங்கள் வந்து அழிந்து போகிறது. அதை உண்டு அது நல்ல நிறைய பிரச்சனைகள், நமக்கு கேன்சர் மாதிரி பல வியாதிகள் அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு உருவாகிறது என்று நாம் காண்கிறோம். இது மட்டும் அல்ல, அதுல இருக்கிற கடல் பாசிகள், இந்த கடல் பாசி, மைக்ரோ ஆர்கனிசம், இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அழிந்து போவோம். அது அழிந்து போற சமயத்துல ஒரு டிஸ்பேலன்ஸ், பயாலஜிக்கல் டிஸ்பேலன்ஸ் சொல்லுவோம், அது வந்து கடல்ல வந்து உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம பாத்தீங்கன்னாக்க மிடில் ஈஸ்ட், அதாவது அரபு நாடுகள்ல இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ், அதுக்குன்னு ஒரு ரூட் போட்டிருப்பாங்க. அந்த ரூட் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ், நிறைய மாற்றங்கள், அந்த கடல்ல நிறைய சீற்றங்கள் நிறைய பார்க்க முடியும். அதுல இவங்க போடுற வேஸ்ட், ஆயில் மட்டும் கிடையாது, மனிதர்களால உருவாக்கப்படுற ஆர்டிபிஷியல் வேஸ்ட், இதனால வர்ற நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு இது. கடல் உயிரினங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கிற உயிரினங்கள் ரொம்ப கம்மி. பூமியை விட கடல் வந்து 3% அதிகமா இருக்கு. நம்ம இன்னும் அறிந்து கொள்ளக்கூடாத பெரிய பல பெரிய காரியங்கள் வந்து கடல்ல காணப்படும். அப்போ அந்த கடல்ல வந்து இன்னும் மனுஷன் வந்து அவ்வளவா நம்ம எதிர்பார்க்கற அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்போ நம்ம அதுல இருக்கிற விளைவுகள், அந்த இருக்கிற உயிரினங்களுக்கான விளைவுகளை இந்நாள் வரைக்கும் நம்மளால டிஸ்டிஸ் பண்ண முடியாம நம்ம இருக்கிறோம்.
ஐயா, இப்ப மனிதன் உயிர் வாழ தேவையானது பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த மனிதன் உயிர் வாழ நம்ம நிறைய பொருட்களை பயன்படுத்துறோம். நம்ம பயன்படுத்துறது போக மற்ற பொருட்களை கழிவுகளை வெளியேற்றிடுறோம். இன்னைக்கு நிறைய நாடுகளில் நிறைய பேர் கழிவுகளை கடல்ல கொட்டுறாங்க அப்படின்னு எல்லா இடங்களையும் இப்போ இது ஒரு பரவலான ஒரு சாதாரண ஒரு விஷயமா போயிருச்சு. இப்படி மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நிறைய கழிவு பொருட்களில் கடல்களில் கொண்டு போய் கொட்டுறதுனால கடல் எப்படியெல்லாம் மாசடையுது, குறிப்பாக கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் இதனால் எப்படி பாதிப்படையுது, இது எந்த அளவுக்கு மோசமாக போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
நிச்சயமாக, இப்போ முக்கியமாக கடலில் நாம் கொண்டு செலுத்துகிற இந்த வேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது டொமஸ்டிக் வேஸ்ட் இதெல்லாம் இருக்க போக இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து கடைசியாக போய் செல்லுங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்டில் போகிற முக்கியமான வந்து ஹெவி மெட்டல்ஸ், ஹெவி மினரல்ஸ்னு சொல்லுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப வாட்டர், அதாவது கடல் நீரில் இருக்கிற சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது கூட இங்கே நம்ம அனுப்புகிற இந்த கெமிக்கல்ஸ் போகும்பொழுது அதோடைய சால்ட் கண்டென்ட் மாறுறபடினால அதில் இருக்கிற உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான வேஸ்ட் மனுஷனால அந்த கழிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வேஸ்ட். எங்கெங்கெல்லாம் இப்போ நம்ம நியூக்ளியர் ரியாக்டர், நம்ம நாட்டிலேயே இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் எடுக்கும்போது கூடங்குளத்தில் இருக்கிறதுக்கு நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க ஜனங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேஸ்ட் நம்ம எங்கே கொண்டு போய் விடுறோம் அப்படின்னாக்கா கடலுக்குள்ளே தான் போயிட்டு விடுறோம். நம்ம பக்கத்திலேயே வெள்ளிங்க, நம்ம கடலுக்கு இத்தனை கிலோமீட்டர் உள்ளே கொண்டு போய் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம்னு சொன்னாலும் கூட அது ஒரு கழிவு நீர் தான். அப்போ அதோடைய இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக அந்த கடலில் காணப்படும். ஆக நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த அது கழிவுகளை நம்ம எந்த அளவுக்கு குறைச்சி எந்த அளவுக்கு இயற்கையோடு இயற்கையாக வாழ முடியுமோ வாழ்ந்தால்தான் நம்ம வந்து நம்முடைய சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்க முடியும், நம்ம கடலை பாதுகாக்க முடியும்.
ஐயா, இப்ப நம்ம உலக அளவுல மூன்று பக்கம் கடலுடைய நீர்பரப்பாலும் ஒரு பக்கம்தான் நம்ம நிலப்பகுதியையும் கொண்டு உலக மக்கள் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு வர்றோம். இந்த கடல் பகுதியில நிறைய உப்புத்தன்மை அதிகமா இருக்குது. அந்த உப்புத்தன்மை மிக்க அதிகமான அந்த கடல் நீரை நம்மளுடைய தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில குடிநீரா மாற்ற முடியுமா? அந்த அளவுக்கு இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் இருக்காங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பாக செய்யலாம். இப்போ பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அந்த மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா, துபாய் மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னாக்க அங்க நல்ல குடிநீரே கிடையாது. ஆனா அங்க வந்து நிறைய திட்டங்கள் உண்டு. கடல் நீரை தான் அவங்க வந்து சுத்திகரிச்சு அது ஒரு உபயோகப்படுத்துகிற குடிநீராக மாற்றி டொமஸ்டிக் வாட்டராக மாற்றுறாங்க. அந்த வாட்டரை வந்து அந்த உபயோகப்படுத்தின நீரை மீண்டும் அதை வந்து சுழற்சி முறையில் அதை ஒரு மற்ற காரியங்களுக்காக அதை உபயோகப்படுத்துறாங்க. பாக்கி இருக்கிற கழிவு நீர்களை வந்து அங்கே வந்து கார்டனிங்காக உபயோகப்படுத்துறாங்க. அதாவது ஒரு டிராப் தண்ணீரை கூட அவங்க வேஸ்ட் பண்ணுவதில்லை. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல தண்ணீர்கள் இருந்தாலும் பல இடத்துல நம்ம வந்து நீரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு டிராப் தண்ணீரை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம பாதுகாத்தோம்னா கண்டிப்பா நம்ம பண்ணலாம். நம்ம நாட்டுல கடல் மூணு பக்கமும் நம்ம தமிழ்நாடு கடலோர பகுதிகள் நிறைய இருக்கிறதுனால கடல் நீரை நம்ம வந்து மாத்தலாம். ஆனா தண்ணீரை வந்து பூமி நிலத்தடி நீரை ரொம்ப அதிகமாக நம்ம எடுக்கிறபடினால இந்த கடல் நீர் வந்து பூமிக்கு உள்ள வந்துடுது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு. அதனால இயற்கையாகவே இருக்கிற நம்மளுடைய நிலத்தடி நீரை வந்து நம்ம கம்மியாக உபயோகப்படுத்தி அதை வந்து மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் தண்ணீர் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக சிக்கனமாக உபயோகப்படுத்தினால் நம்முடைய அடுத்த சந்ததிக்கு நம்முடைய நீரை நம்ம பாதுகாத்து சேமித்து வைக்க முடியும். அதே போல கடல் தண்ணீரை வந்து இது தண்ணீரே இல்லைங்கிற பட்சத்துல துபாய் மாரி நாடுகள்ல வந்து என்ன பண்றாங்க, கடல் நீரை மாற்றுறாங்க. நம்மள்ட நீர் இருக்குதே, தண்ணீர் இருக்குதே, மழை நீர் இருக்குதே, இதை நம்ம சரியான முறையில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து நம்ம உபயோகப்படுத்தினோம்னாக்க அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான டெக்னாலஜிக்கு போறதுக்கு அவசியம் கிடையாதுங்க.
ஐயன், இன்னைக்கு கடல் அப்படின்னு சொல்றப்ப கடல்ல நிறைய உயிரினங்கள், பாசிகள், மீன் வகைகள், பல பல உயிரினங்கள் காணப்படுது. இன்னைக்கு கடலை பத்தின மேற்படிப்பு பல்கலைக்கழக அளவுல, ஒரு பட்டத்தினுடைய அளவுல மேற்படிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கடல் துறை படிப்புகள்ல, கடலியல் சம்பந்தப்பட்ட மேற்படிப்புகள்ல எத்தகைய ஒரு ஆர்வம் காட்டுறாங்க? அதுல எப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பாங்க. இப்ப எங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல மெரைன் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சென்டர் ஃபார் மெரைன் பயாலஜி. அங்க கடல்ல வாழ்கிற உயிரினங்களை குறித்து எம்எஸ்சி ஃபிஷரி, பிஎஸ்சி ஃபிஷரி, அது இல்லாம பிஹெச்டி முனைவர் பட்டத்துக்கான ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் செய்யறதுக்கான ஒரு உலகம் தரம் வாய்ந்த ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட், ஒரு சென்டரே எங்கள்கிட்ட இருக்குது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் பரங்கிப்பேட்டையில இருக்குதுங்க. அதை படிச்சாங்கனாக்க உலக லெவல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், ஆராய்ச்சி பணிகிற திட்டங்கள் அவங்களுக்கு இருக்குதுங்க. அது அடுத்தது எர்த் சயின்ஸ் இருக்குது. நான் என்னுடைய துறையை சார்ந்தது. இது நாங்கள் டைரக்டா கடலுக்கு போக மாட்டோம், பூமியில இருக்கிற எல்லாத்தையும் குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம், படிப்போம். அதை நான் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் சொன்னேன், எங்கள்கிட்ட ரெண்டு கோர்ஸ் இருக்கு, 5 இயர் இன்டிகிரேட்டட், 2 இயர் ரெகுலர் கோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். இதுல வந்து பூமியை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவோம், படிப்போம். அதுல கடலும் சேர்ந்து வரும், கடலும் கடல்ல இருக்கிற கனிம வளங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். கடல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய சால்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா பல விதமான மினரல்ஸ் காணப்படுது. இப்போ கடல் அடியில தான் உங்களுக்கு வந்து பெட்ரோலியமே கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல, அதே பெரிய பல நாடுகள்ல. இந்தியாவிலயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடற்கரையில பே ஆஃப் பெங்கால்ல, பெங்கால் அறிஞ்சூடா பகுதியில பாத்தீங்கன்னா இது இருக்குது, காவேரி பேசின் சொல்ற இடத்துல கேஸ் காணப்படுகிறது, அங்கேயும் நமக்கு நிலக்கரி இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கான படிப்புகளை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். ஃபியூச்சரில் மாணவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு +2 முடித்த உடனே மெடிசின் படிக்கணும், அல்லது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இதுதான் ரொம்ப கனவு காணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு நான் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லலாம்னு யோசிக்கிற தருணத்தில், எதை எடுத்து படித்தாலும் நல்லா படித்தோம்னா அதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டுங்க. இந்த கடல் தினத்தை நான் கொண்டாடிட்டு இந்த வேலையில் கடலை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் நினச்சி நீங்கள் படிக்கணும், அதிகமாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க பக்கத்துலேயே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கோர்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா NIOT கோவாவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அங்கே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு காணப்படுகிறது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா கடலுக்குள்ளே சென்று ஆராய்ச்சி செய்வதற்கும் கடல் அடியில் சென்று ஆராய்ச்சி செய்வதற்குமான பல ட்ரைனிங்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அங்கே நடந்து கொண்டிருக்குது. அதோடைய வெப்சைட் NIOT கோவா, அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்க பல ப்ரோக்ராம்ஸ், பல காரியங்கள் அதில் சொல்லப்படுது, நீங்கள் அதில் பார்க்கலாம்.
ஐயா, இப்போ இந்தியா 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட ஒரு தீபகற்ப பகுதியாக காணப்படுது. இந்தியா தவிர நிறைய நாடுகள் 4 பக்கம் கடலாலும் நடு பக்கத்தில் தீவாகவும் காணக்கூடிய நாடுகள் இருக்கு. இந்தியாவினுடைய கடலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கமும், மற்ற தீவு நாடுகள் கடலை பாதுகாக்கணும் அல்லது கடலில் உள்ள வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு இருவேறு பார்வைகள் எப்படி இருக்குது? இந்தியாவினுடைய பார்வை, பிற நாடுகளுடைய பார்வை, அதனுடைய அடிப்படையில் நம்ம எப்படி அந்த நாடுகளோடு வேறுபடுறோம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
நாட்டை பத்தி நம்ம யோசிச்சோம்னாக்க நம்ம நாடு வந்து ஒரு பெரிய நாடு, ஒரு சிறிய நாடு கிடையாது, ரொம்ப பெருநாடு. ஒரு பக்கம் பெரிய இமயமலை, 3 பக்கமும் நமக்கு பெரிய கடல், அதுல வந்து நிறைய கனிமங்கள், அண்டை நாடுகள், நெய்பரிங் கண்ட்ரிஸ். இது இல்லாம நம்முடைய கிளைமேட், நம்முடைய வெதர், ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமான மழை காலங்கள் நமக்கு உருவாகுற ஒரு அருமையான ஒரு தேசம் தான் நம்ம இந்திய தேசம். இந்திய தேசத்துல முக்கியமா கனிம வளங்கள் நிறைய இருக்குது. இதுல வந்து கடல் பகுதி வழியா இந்த நாளில் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் பல பிசினஸ் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதுக்கு நிறைய வரலாறு சான்றுகள் நமக்கு இருக்குது. அப்போ அந்த நாட்களிலேயே கடல் வழியாக சென்று வியாபாரம் செய்து ஆண்டு கொண்டு இருந்தவர்கள் தான் தமிழர்கள். அப்போ கடல் நமக்கு ஒரு பெரிய அருமையான பாதை. இப்போ வந்து நம்ம ரோடு மூலமா போறோம், பிளைட் மூலமா போறோம், ஆனா அன்னைக்கு நாம் கடல் மூலமாக தான் சென்று எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருந்தோம். அப்போ நமக்கு கடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நமக்கு. அது வந்து இந்த மூன்று பக்கமாக இருக்கிற கடல்களை ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துறது நம்ம தான். கடல் மூலமாக வந்த விஞ்ஞானிகள், கடல் மூலமாக வந்த வியாபாரிகளை நம்ம பார்க்க முடியும். முதலாவது நூற்றாண்டுல நம்ம மகாபலிபுரம், காவேரி பூம்பட்டினம் இந்த பகுதிகளில் பெரிய பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஒரு கடல்ல, அது எனக்கு சரியான கிடையாது, பட் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஒரு நங்கூரம் கண்டெடுத்தார்கள், கண்டுபிடிக்கப்பட்டது அட்லாண்டிக் ஓஷன் நினைக்கிறேன். அதுல எங்க உருவாக்கப்பட்ட அந்த ஆங்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நங்கூரம் எங்கன்னு பாத்தீங்கன்னா போர்ட்டோ நோவோ, பரங்கிப்பேட்டை என்று அதுல சொல்லப்பட்டது. அப்போ பாருங்க, அந்த நாட்கள்ல ஒரு பெரிய இரும்பு ஆலை பரங்கிப்பேட்டில் இருந்ததாக சொல்லுகிறார்கள், அது உண்மையும் கூட. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்க, இந்தியா வந்து ஒரு வல்லரசாக ஆவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய ஜனத்தொகை நம்பர் ஒன், ரெண்டாவது ஜனத்தொகைக்கு மேல நம்மளுடைய இந்தியா வந்து ஒரு யங் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. யங் கண்ட்ரினா வாலிபர்கள் அதிகமாக நிறைந்த நாடு. சைனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனத்தொகை சீனாவை முந்தி கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்தியாவை உலகமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடினால கடலில் நம்முடைய ஆதிக்கம் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். அது நம்முடைய பாதுகாப்பும் கூட.
ஐயா, இதுவரைக்கும் இன்றைய உலக பெருங்கடல்கள் தினத்தில் இந்த பெருங்கடல் தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம், நம்ம குறிப்பாக ஏன் கடலை பாதுகாக்கணும், காலநிலை மாற்றத்தினால கடல்களை எத்தனைய பாதிப்பு ஏற்படுது, குறிப்பாக புவி வெப்பமடைமாதல், பனிப்பாறை உருகுதல், கடல்வாழ் உயிரினங்கள் அப்படிங்கிறது குறித்து இன்றைய உலக பெருங்கடல்கள் தினத்தில் மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு பதிலுரைகளை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி.
நேர்களே, இதுவரை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இயக்குனர், புவி அறிவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் திரு ஆர் எஸ் குமார் அவர்கள் பெருங்கடல் காப்போம் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கினார். மேலும் மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.